கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பரமபிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தமான நாமத்தினாலும், நம்முடைய அன்பின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தமான நாமத்தினாலும், நம் அனைவருக்கும் இந்த நாளிலே கிருபையும் இரக்கமும் சமாதானமும் வருவதாக என்னுடைய நல்ல வாழ்த்துக்கள் மாத்திரமல்ல, கோவை பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுடைய அன்பு மற்றும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நான் உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, சகோதரர் சொன்ன வண்ணமாக உபதேசத்தின் எச்சரிப்பு என்று. ஆனால் இதுக்கு பதிலாக நான் வேற மாதிரி ஒரு தலைப்பை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். என்னவென்றால், ஜாக்கிரதையா இருத்தல் என்கிற ஒரு தலைப்பை நம்ம வேறொரு வார்த்தை நம்ம பயன்படுத்த. அந்த வகையில் நம்ம வாசிக்கப்பட வேண்டிய பகுதியானது 2 பேதுரு 1 அதிகாரம் 10 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். 2 பேதுரு 1 அதிகாரம் 10 வசனத்தில் நம்ம பார்க்கும்போது,
ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். இவை
இதுல நம்மளுடைய அந்த ஆதார வசனம் இங்கே நம்ம கவனிக்கும் போது, உங்களுடைய அழைப்பு மற்றும் உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலை உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள் என்கிற அந்த ஒரு அடிப்படையில் தான் இந்த பாடம் இருக்கும். இதே வசனத்தை நம்ம திருவிவிலியா பைபிளில் நம்ம படிக்கும் போது அது என்ன மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்க.
ஆகவே சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இந்த நிலையில் உறுதியாக நிற்க முழு முயற்சி செய்யுங்கள். இவ்வாறு செய்தால் நீங்கள் ஒருபோதும் தடுமாற மாட்டீர்கள்.
பாத்தீங்களா, அங்க மொழிபெயர்ப்புகள் நம்ம ரெஃபர் பண்ணும்போது, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் மற்றும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இந்த நிலையில் உறுதியாக நிற்க முழு முயற்சி, உறுதியாக நிற்க முழு முயற்சி செய்யுங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள். தமிழில் வருது நம்மளுக்கு அந்த அந்த வார்த்தை தான் இன்னைக்கு நம்ம டாபிக்கினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதிங்க. ஜாக்கிரதையாக இருத்தல் அப்படிங்கிற அந்த வார்த்தை, அதுக்கு நம்ம கிரீக்க வார்த்தை, அதாவது ஹீப்ரூ அல்லது ஹீப்ரூவில் கிரீக்கில் நம்ம பார்க்கும்போது 4704 அதில் பார்க்கும்போது, ஜாக்கிரதையாக இருக்கிறதுனா அதனுடைய அர்த்தம் வேற என்ன, எந்த ஒரு ஆபத்து வராமல் அல்லது எந்த ஒரு பாதிப்புகள் வராமல் நம்ம ஜாக்கிரதையாக நம்மளை பாதுகாத்து கொள்வது, அது ஒரு வகையில் நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த பயன்படுத்தப்பட்ட கிரேக்க வார்த்தையினுடைய சரியான மீனிங் என்னவென்றால், எண்டேவர், லேபர், ஸ்டடி போன்ற வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்கிறாங்க. தமிழில் சொன்னோம்னா உழைப்பு அல்லது விடாமுயற்சி அல்லது தியானம் போன்ற வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தலாம். ஆக இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஒரு வசனத்தினுடைய கான்டெக்ஸ்ட், உள் அர்த்தங்கள் என்ன குறிக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக. சகோதர சகோதரிகளை, இந்த ஒரு 23வது ஆவிக்குரிய மாநாட்டில் நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய நேரம் நம்ம கவனிச்சோம்னா, ஒரு வருடத்தினுடைய முடிவின் பாகத்தில் நம்ம நிற்கிறோம். அதே சமயம் இன்னொரு வருடத்தினுடைய துவக்கத்தில் வந்து நிற்கிறோம். சில வருடங்கள் நம்மளுக்கு தேவன் கிருபையாக கூட்டி கொடுக்கிறது போல தெரியுது. அது மாத்திரமில்லை, இந்த ஒரு பாதையில் போய்கொண்டிருக்கிற ஜனங்கள் உதவியாக தங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதியாக்குவதற்கு மேலும் ஒரு வாய்ப்பு தேவன் கொடுக்கிறது போல தெரியுது. சகோதர சகோதரிகளே, பொதுவாக இந்த ஒரு வருஷத்தில் நம்ம பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற ஜனங்கள் இந்த வருடம் பார்க்கும் போது இந்த உலகத்தில் நடந்த பலவிதமான சூழ்நிலைகள், இன்னும் உறுதியற்ற நிலைமை மற்றும் பயங்கரமான உபத்திரவங்கள் மற்றும் தீமையின் பெருக்கம், இந்த உலகத்தில் நம்ம கற்பனை செய்து பார்க்கும்போது அது தங்களுடைய அளவுகளை கடந்து கொண்டு வருகிறது தெளிவாக தெரியுது. இன்னொரு வகையில் சொல்லணும்னா, இந்த உலகத்தினுடைய முடிவு ஒரு தெளிவான பார்வை, நம்முடைய பார்வை இன்னும் தெளிவாகி கொண்டிருக்குது என்று நம்ம சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயம் மாத்திரம் நிரந்தரமா இருக்குது, என்னவென்றால் தேவனுடைய ஜனங்கள் மேல, குறிப்பாக உடன்படிக்கைக்குள் இருக்கிற ஜனங்கள் மேல நம்முடைய பரலோக தந்தையினுடைய அன்பு அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த வருஷம் முழுவதுமாக நம்மளுக்கு தேவையான சகலவிதமான அனுபவங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். கண்டிப்பா ஒவ்வொரு உடன்படிக்கைக்குள் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இதை நம்ம உணர வேண்டும். நாம் சத்தியத்தில் இருக்கிற மக்களாக இருந்தால் மாத்திரம் பத்தாது, தேவனுடைய வழிநடத்துதல்களையும் அவருடைய படிப்பணிகளையும் நம்ம உணர்ந்து கற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைமையில அல்லது தெளிந்த புத்தியில நம்ம இருக்க வேண்டும் என்பது நம்மளுக்கு முன்பாக இருக்குது. நம்மை அநேக வகைகளில் தேவன் ஆசீர்வாதம் பண்ணி இருக்கிறாரு. குறிப்பாக புது சிருஷ்டியின் வாழ்க்கையில அல்லது சுவிசேஷ யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனங்களுடைய ஆசீர்வாதம் என்னவென்றால், பலவிதமான பரீட்சைகள் நம்மளுடைய ஆசீர்வாதங்கள், பலவிதமான சோதனைகள், இவைகள் நம்மளுடைய வளர்ச்சிக்கு தேவையாக தேவன் அதை கிருபையாக நம்மளுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். நம்மளுடைய கடந்த வருடம் முழுவதும் ஜனவரியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்தோம், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பல்வேறு அனுபவங்கள் இருக்கு. உலகத்தின் ஜனங்களுடைய வாழ்க்கையில் கூட பல்வேறு அனுபவங்கள் இருக்கு. ஆனால் தேவனுடைய ஜனங்கள் மத்தியில் வரக்கூடிய அனுபவங்கள் அது வித்தியாசமானது, அது தேவனால் வரக்கூடியது. அதன் மூலம் அநேக பாடங்கள் கற்றுக்கொண்டு நாம் இன்னும் முன்னேறி செல்வதற்கான வாய்ப்புகள் என்று நம்ம மனதார விசுவாசிக்கிறோம். அது நன்மையான காரியங்களாக இருந்தாலும் சரி அல்லது தீமையான விஷயங்களாக இருந்தாலும் சரி, அது நம்மளுடைய முன்னேற்றத்துக்கான ஒரு அல்லது வளர்ச்சிக்கான ஒரு உதவி என்று நம்ம பார்க்கணும். அதுதான் தேவன் நம்ம அன்பு செலுத்துகிறார் என்பதற்கான ஆதாரம். நம்மளுக்கு தெரிந்தபடி அப்போஸ்தலர் பவுல் அதை பற்றி சொல்லும்போது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிற ஒவ்வொருவருக்கும் நடக்கிற காரியங்கள் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே இருக்குது. இந்த ஆதார வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை, ஆகையால் சகோதரரே, இங்கிலீஷில் எப்படி வருதுன்னா பிரதரன், கிவ் டிலிஜென்ஸ் என்று பேசுறார். டிலிஜென்ஸ் என்றால் விடாமுயற்சி. சகோதரரே, உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதியாக்கும்படி நீங்க என்ன பண்ணும், ஜாக்கிரதை இருக்கிறத பத்தி சொல்றது இல்ல, விடாமுயற்சி நீங்க செய்யுங்க என்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? விடாமுயற்சி, நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதி செய்ய வேண்டும் என்றால் என்ன முயற்சி செய்யணும், அதை எப்படி உறுதிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஸ்டடி. ஆக இந்த ஆரம்ப ஆதார வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது, இந்த விடாமுயற்சி செய்யுங்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய மீனிங் அல்லது அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், டு த கல்டிவேஷன் ஆஃப் தீஸ் கிரேசஸ், கிருபையின் வரங்களை நம்மளுக்குள் வளர்த்தல், உற்பத்தி செய்து வளர்த்தல். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கர்த்தருடைய சாயலை வளர்த்து எடுத்தல் மாத்திரமல்ல, இன்னும் நம்ம சொல்லணும்னா எப்படி ஒரு செடி போட்டு அதை என்னுடைய பலனை அவர்கள் எடுக்கிறாங்களோ அது போல நம்மளுக்குள் இந்த அழைப்பு, நம்மளுடைய அழைப்பு மற்றும் தெரிந்து கொள்வதிலே உறுதியாக்க வேண்டுமெனில் இந்த கிருபையின் ஆவியின் கனிகளை நம்மளுக்குள்ள வளர்த்தி எடுக்க வேண்டியவங்களா இருக்கிறோம். அதுக்கு தான் விடாமுயற்சி. பொதுவாக மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒவ்வொரு கட்டம் இருக்கு, ஒவ்வொரு முக்கியமான நாட்கள் இருக்கு அவங்களுடைய வாழ்க்கையில். அது ஒவ்வொரு வருஷமும் வரும். பொதுவாக இன்னைக்கு ஜனங்களுக்கு வருஷத்தில் ரொம்ப முக்கியமான நாள் எதுங்க? என்ன நாள்? பிறந்த நாள். அந்த நாள் வந்துச்சுன்னா ஜனங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அது மட்டும் இல்லை, உலகத்திலலாம் பார்த்தா நிறைய அவங்க வந்து ஒரு விழாவே கொண்டாடுறாங்க. இன்னொரு முக்கியமான நாள் எது சொல்லலாம்? ஏதாவது சொல்லுங்க. திருமண நாள் வந்துச்சுன்னா அது மறக்கவே மாட்டாங்க. அந்த ஒரு நாள் அவங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஃப்ட் பரிமாறிக்கிறது அல்லது வாழ்த்துக்கள் சொல்வது போன்றது. அதே போல நம்மளையெல்லாம் பொறுத்தளவு நம்ம வாழ்க்கையில் முக்கியமான நாள் நம்மளுடைய உடன்படிக்கையின் நாள், த கான்சிகரேஷன் டேட். ஒருவேளை யாருக்காவது தெரியாமல் இருந்தால் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும், ஏன்னா அது ரொம்ப முக்கியமான நாள். அல்லது ஏதோ ஒரு விபத்தில் மாட்டியிருப்போம், அந்த நாள் நம்மளுக்கு கண்டிப்பாக மறக்க முடியாது. இப்படி இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னவென்றால், ஒரு முக்கியமான கட்டத்தில் நம்ம இருக்கிறோம். பொதுவாக மக்கள் அந்த குறிப்பிட்ட நாட்களில் சில தீர்மானங்கள் எடுப்பாங்க. அது மாதிரி இந்த வருஷத்தின் முடிவு மற்றும் இந்த மற்ற வருஷத்தினுடைய ஆரம்பம், இது ஒரு தீர்மானம் எடுப்பதற்கு சரியான நேரம். இதை விட சிறந்த நேரம் ஒன்றுமே இல்லை. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஒரு புதிய வருடத்துக்குள் நம்ம நுழையும் போது சில முக்கியமான தீர்மானங்கள் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கு. அதில் முக்கியமான தீர்மானம், சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய அழைப்பையும் நம்மளுடைய தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்க வேண்டும். இதை விட வேற ஏதாவது வேலை இருக்கா? இது தவிர வேற ஏதாவது முக்கியமானது, இதை விட முக்கியமானது ஏதாவது இருக்குதா அப்படின்னு நம்ம யோசித்தால், நம்முடைய உடன்படிக்கையின் வாழ்க்கையில் அது இல்லை. ஆனால் இதை உறுதி செய்வது நம்முடைய அழைப்பு எவ்வளோ பெருசு, அதை பற்றி நம்மளுக்கு தெரியும். அதே போல அந்த அழைப்பின் மூலம் அந்த அழைப்பை உறுதியாக்குவது அதைவிட முக்கியமானதாக இருக்குது. ஆனால் இது சுலபமான விஷயமா? அதுதான் நீங்க நம்ம பார்க்கணும். ஸோ சுலபமான விஷயம் இல்லை. நாம் 53 பாடங்கள் அல்லது அடிப்படை சத்தியங்கள் ஏதோ ஒரு வகையில் நம்ம கேட்டு தெரிஞ்சு அந்த மாதிரியான ஒரு சத்திய நிலைமைக்குள் வந்தால் அது நம்மளுடைய அழைப்பு தெரிந்து கொள்ளுதல் உறுதியாகிவிட்டது என்று சொல்ல முடியாது. அப்போ இதை உறுதி செய்வது சுலபமானதல்ல. இது ஒரு மிகவும் ஜாக்கிரதையாக இதை செயல்படுத்த வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இன்னைக்கு இதை உறுதியாக்குவதற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. ஒரு புது சிருஷ்டிக்கு அல்லது கர்த்தராக இயேசுனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிற ஜனங்களுக்கு இந்த மரணப்பரியந்தம் உண்மையா இருத்தல் ரொம்ப கடினமான வேலை. ஏனென்றால் கர்த்தராக இயேசு சொன்ன அந்த வார்த்தை, முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஆக முடிவு பரியந்தம் போயிட்டு அந்த வெற்றி இலக்கு, வின்னிங் பாயிண்ட், அதை போய் டச் பண்ற வரைக்கும் இது ரொம்ப கடினமான விஷயம். ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவர், அவர் எவ்வளோ ரவுண்ட்ஸ் அவர் முன்னாடி வந்துட்டு இருந்தாலும் கூட அந்த வெற்றி இலக்கை தொடுவதற்கு முன்னாடி விழுந்துட்டார்தான், அல்லது வெற்றி இலக்கை தொடாமல் விழுந்துட்டார்தான், அந்த பரிசு அவருக்கு கிடைக்காது. அந்த வெற்றி இலக்கை அவர்கள் தொட வேண்டும். ஆக அந்த வெற்றி இலக்கை தொடுவது, அதான் வந்து வெளிப்படுத்தல் 2:10 நம்ம பார்க்கிற வண்ணமாக, நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன். பார்த்தீங்களா? அப்போ மரணம் பரியந்தம், முடிவு பரியந்தம் உண்மையாக நிற்கிறது. அதான் கர்த்தராக இயேசுனுடைய வாழ்க்கையில் பேசப்பட்ட வார்த்தை, அவர் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி அப்படின்னு படிக்கிறேன். ஸோ முடிவு, இந்த வின்னிங் பாயிண்ட், அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. சகோதர சகோதரிகளே, நாம் சத்தியத்தில் இருக்கிறோம் என்று பல்வேறு நேரங்களில் சொல்கிறோம், பல பல ஜனங்கள் மத்தியில் நம்ம பேசுகிறோம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சத்தியத்தை முன்வைத்து பேசுகிறோம். அவங்க சத்தியத்தில் இருக்கிறாங்களா? அந்த திருமணம் சத்தியத்தின்படி இருந்துச்சா? அவங்க வாழ்க்கை சத்தியத்தின்படி? இப்படி எல்லாம் அடிக்கடி பயன்படுத்துறோம். பட் இந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படியாக அந்த ஒரு விடாமுயற்சி நம்ம கிட்ட இருக்குதா? அதுதான் அவங்க பார்க்க. ஸோ இந்த இந்த காலகட்டங்கள் அப்படி இருக்குதுங்க. இந்த பாடங்கள், இந்த பாடம் நம்ம ஒருவேளை அநேக சந்தர்ப்பங்களில் நம்ம கேட்டிருக்கலாம். ஆனால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் தீமையின் உச்சக்கட்ட காலம், பாவம் உச்சக்கட்டத்தில் இருக்கிற காலம், பாவம் நம்ம மடியில் இருக்கிற காலம், நம்ம கையில் இருக்கிற காலம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இந்த விஷயங்கள் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வர வைக்கிறது அது தவறொன்றும் இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த நம்மளுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் பெற்றுக்கொள்வதற்கு அல்லது உறுதிப்படுத்துவதற்கு விடாமுயற்சி, ஏன் ஒருவன் விடாமுயற்சி செய்யணும்? இவர் தேவன் நம்மளை அழைச்சிட்டாரு, நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாயிட்டோம், அவ்வளவுதானே, பரலோகத்தினுடைய வாய்ப்பை பெற்றுக்கொள்ளலாமே, ஏன் விடாமுயற்சி செய்யணும்? இன்றைக்கு கிறிஸ்தவர் உலகம் என்ன பேசுது? இயேசுவை ஏற்றுக்கொண்டால் பரலோகம் போயிடலாம் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி இன்னைக்கு தேவனுடைய ஜனங்கள் மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தேவன் ஏன் வைக்கல? விடாமுயற்சி நீங்க செய்யுங்க அப்படிங்கும் போது, அப்போ விடாமுயற்சி என்று சொன்னால் அதை அந்த அந்த வேலைகளை செய்வதற்கு விடாமல் ஏதோ விஷயங்கள் நம்மளை தடுக்குது. அதனால்தான் நம்ம எதிர்த்து போராட வேண்டியதாக இருக்குது. அந்த வகையில் நம்மளுடைய இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை நிரூபிக்கிறதுக்காக, தேவனுக்கு முன்பாக நாம் உண்மையுள்ளவர்களாக நிரூபிக்கிறதுக்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த எதிரிகள் நம்ம பார்க்கணும். நம்மளை சிதாபினம் படுத்துவதற்கு, நம்மளை பாவ வாழ்க்கைக்குள் கொண்டு செல்வதற்காக, தேவனுடைய வார்த்தைகள் மற்றும் வாக்கு தத்துவங்களை மறுதளிக்கிறதுக்காக, வார்த்தையிலும் செய்கையிலும் மறுதளிக்கிறதுக்காக, இன்னும் எல்லா வகையிலும் தனிப்பட்ட நபராகவும் ஒரு முழு சபை வாரியாகவும் அல்லது எல்லா சபைகள் ரீதியாகவும் சின்னாபின்னமாக்குவதற்கு, சீர்குலைப்பதற்கு மூன்று எதிரிகள் நம் அனைவருக்கும் தெரிந்த எதிரிகள். இதை பற்றி நம்ம தெளிவாக தெரிந்திருந்தாலும் கூட சில சுருக்கமான சில பாயிண்ட்ஸ் மாத்திரம், ஏன்னா இந்த காலத்துக்கு நம்மளுக்கு தேவைப்படுகிறது சகோதர சகோதரிகளை. முதலாவது எளிமை, நம்மளுடைய எளிமை நம்ம பார்க்கும்போது உலகம், உலகம் என்று சொன்னால் உலகத்தின் மக்கள் என்று நம்ம எடுத்துடக்கூடாது. உலகத்தின் மக்கள் நம்மளுக்கு எதிரிகள் தான், ஆனாலும் அவர்களே முழு எதிரிகள் இல்லை, முழு எதிரிகள் இல்லை. பதிலாக தேவனுடைய ஜனங்களுடைய எதிரி, உலகம் சார்பாக நம்மளுடைய எதிரி யார் என்றால் உலகத்தின் ஆவி, the spirit of the world, the general spirit. அது கூட இங்க கொடுக்கும் போது அது ஒரு ஜென்ரல் ஸ்பிரிட், பொதுவாக எல்லா உலகத்தின் ஜனங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ஆவி. சகோதர சகோதரில, இது கண்டிப்பாக நம்மளுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதி செய்வதற்கு மிகப்பெரிய தடை, இந்த உலகத்தின் ஆவி. சின்ன விஷயத்தில் கூட வெற்றி பெற விடாமல் தடுக்கும் இந்த உலகத்தின் ஆவி. மாத்திரமல்ல, அப்போஸ்தலன் யோவான் இந்த உலகத்தின் ஆவி பற்றி சொல்லும் போது, ஒன்று யோவான் 2:15-17 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது,
உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள்.
ஆக இங்க உலகத்தின் ஆவி பத்தி அங்க பேசும்போது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்க. ஆனால் என்ஐவி மொழிபெயர்ப்பு, என்ஐவி மொழிபெயர்ப்பு நம்ம பார்க்கும்போது, டு நாட் லவ் த வேர்ல்ட் ஆர் எனி திங் இன் த வேர்ல்ட். இஃப் எனி ஒன் லவ்ஸ் த வேர்ல்ட், த லவ் ஆஃப் த ஃபாதர் இஸ் நாட் இன் யூ. டு நாட் லவ் த வேர்ல்ட் ஆர் எனி திங் இன் த வேர்ல்ட். அந்த வேர்ல்ட் வந்து தமிழ் மொழிபெயர்ப்பில் வரல. எனி திங், உலகத்தில் இருக்கிற எந்த பொருள் மேலையும், ஆசை வைக்கக்கூடாது என்கிறது இந்த வார்த்தை. சோ உலகத்தின் ஆவி என்பது என்ன என்றால், இந்த ஆவி இது பயங்கரமான ஆபத்தான ஒரு ஆவி. இது நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் தடுக்கும். உலகத்தின் ஆவி என்று நம்ம சொல்லும் போது அப்போஸ்தலர் பவுல் அதை பத்தி அநேக இடங்களில் பேசுறாரு. இவைகள் காண்கிற பொருள்கள். உலகத்தின் பொருள்கள் மேல ஆசை வைக்கிறோம்னா அந்த பொருள்கள் கண்ணுக்கு தெரியுது. ஆனால் கண்ணுக்கு தெரிகிற பொருள்கள் பத்தி அப்போஸ்தலர் பவுல் என்ன பேசுறாங்கன்னா, The things which are seen are temporal. அவைகள் அநித்தியமானவைகள், நிரந்தரம் இல்லாத பொருள்கள். ஆனால் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் அவைகள் நித்தியமானவைகள் என்று பேசுறாங்க. சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்மளுடைய அழைப்பு கண்ணுக்கு தெரிகிற பொருள்கள் மேலேயா அல்லது கண்ணுக்கு தெரியாத பொருட்கள் மேலேயா? என்ன அப்ப கண்ணுக்கு தெரியாத பொருள்கள் மேல நாம் வைக்கக்கூடிய நம்பிக்கை, அது பரலோகத்துக்குரிய விஷயங்கள், அது ஸ்பிரிச்சுவல், அது ஆவிக்குரியவைகள். ஆனால் இயல்பாக பார்க்கும்போது மனுஷர்கள் எதன் மேல நம்பிக்கை, அன்பு, ஆசை வைக்கிறாங்க என்றால் உலக பொருள்கள் மேல. இது தேவனுக்கு விரோதமான ஒரு ஆவி. நம்முடைய அழைப்பும் தெரிந்து கொள்வதிலும் உறுதி பண்ணவே முடியாது. அது மாத்திரமில்ல, இந்த தேவனுடைய விஷயங்கள் ஒரு காலம் ஒழியாது. தேவன் எப்படி அவர் நித்தி நித்தி காலமாக இருக்கிறாரோ, அவருடைய வாக்கு தத்துவங்களும் அவருடைய வார்த்தைகளும் நித்திய நித்தியமானது, நிரந்தரமானது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப உலகத்தின் பொதுவான இந்த ஆவி ஒருவேளை இது எப்படி இருக்குதுன்னா, இந்த உலகத்தின் ஆவி நீதியின் கொள்கைகளுக்கு ரொம்ப தூரமா இருக்கு. உலகத்தின் ஆவி எப்படி இருக்கு? நீதியின் கொள்கைகளுக்கு ரொம்ப தூரம் இருக்கு. அதை பத்தி கவலையே படாது. நீதி நியாயம் பத்தி எல்லாம் கவலைப்படாது. யாரு எப்படி போனோம் அதை பத்தி அது கவலையே கிடையாது. சுயநலம் மற்றும் பொருளாசை, இந்த உலகத்தின் பொருள்களை சேமிக்கிறதுல என்ன வேணாலும் செய்வாங்க. நீதி நியாயமே இருக்காது. அதுதான் நம்ம பார்க்க. அப்ப இந்த ஸ்பிரிட் ஆஃப் த வேர்ல்டு எப்படி இருக்குதுன்னா இந்த மாதிரி தான் இருக்கு. அப்ப ஒருவேளை நம்ம உலக பொருள்கள் மேல, இன்னொரு பாயிண்ட் இங்க சகோதரர் கொடுக்கிறாரு, ஒருவேளை நம்ம உலக பொருள்களை நேசிக்காமல் இருந்தாலும் கூட இந்த உலகத்தினாவி வேறு விதத்தில் நம்மளுக்குள்ள வரும் என்று சொல்றாரு. அது என்னவென்றால் இந்த ஸ்பிரிட் ஆஃப் இன்டிஃபரன்ஸ், அப்படின்னா அலட்சிய போக்கு. நம்மளுடைய அழைப்பு மற்றும் தெரிந்து கொள்ளுதல் மற்றும் தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வாக்குத்தங்கள் இவைகள் மேல ஒரு அலட்சிய தன்மை, அதை கொண்டு வந்து விடுறது. ஒருவேளை இவைகள் நம்மளுடைய இருதயத்துக்குள்ள வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளுக்குள் அந்த சோம்பேறித்தனம் அல்லது மெத்தனம் அல்லது வெதுவெதுப்பான நிலை நம்மளுக்குள்ள வந்துடும். நம்ம நினைச்சிருப்போம் சத்தியத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் இந்த வகையில் உலகத்தின் ஆவி நம்மளை தடுக்கும் என்று பார்க்கிறோம். என்ன பண்ணுது? ஒரு அலட்சியத்தன்மை. ஆமா, வசனம் படிக்கிறதுக்கு பிடிக்கிறது இல்ல, சப்ஜெக்ட் கேட்கறதுக்கு பிடிக்கிறது இல்ல, எக்லிஷியா கூட்டங்களுக்கு வருகிறதுக்கு கொஞ்சம் அலட்சியமா இருக்கு, ஒரு இஷ்டம் இல்ல, ஏதோ ஒரு காரணம் வச்சு தேவன் சம்பந்தப்பட்ட காரியங்களை விளக்குவது. இந்த ஸ்பிரிட் ஆஃப் த வேர்ல்டு, உலகத்தின் ஆவி நம்மளை கண்டிப்பா இந்த ஒரு வழியில கொண்டு செல்லும் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த ஆவி கண்டிப்பாக போரிட்டு மேற்கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கு. சும்மா எல்லாம் போகாது, அவ்வளவு சீக்கிரம் போகாது. ஏன்னா இந்த உலகத்தை பொறுத்தளவு, உலகத்தின் ஆவி பொறுத்தளவு அது சுகபோகத்தின் ஆவி. சுகபோகமாக வாழ்வதற்கு தான் அதுக்கு பிடிக்கும். அதனால இது அலட்சியப்படுத்துவதற்கான ஒரு ஆவியை நம்மளுக்கு கொண்டு வரும். தேவனுக்கு இது ரொம்ப அருவறுப்பான விஷயம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை உற்று நோக்கும் போது இந்த உலகத்தின் ஆவியை அவர் எவ்வளவேனும் தனக்குள் கொண்டு வரவில்லை என்பது உண்மையாக இருக்கு. ஆக இந்த உலகத்தின் ஆவியை நம்ம துரத்த வேண்டியதாக இருக்குது. மத்தேயு 13 அதிகாரம் 22 கர்த்தராக இயேசு அந்த விதைக்கிற ஓமையில பத்தி பேசும்போது மத்தேயு 13:22
முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான்.
ஆமா, அன்ஃப்ரூட்ஃபுல், உலகத்தின் ஆவி இல்லைங்களா, அது உலக கவலை, உலக கவலை மற்றும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மயக்கம் ரெண்டு. இந்த உலகத்தின் ஆவியில, இந்த பொதுவான அந்த ஆவியில ரெண்டு விஷயங்கள் நம்மளை தாக்குது. ஒன்று உலக கவலை, ரெண்டாவது ஐஸ்வர்யத்தின் மயக்கம். ஆம் சகோதர சகோதரிகளே, இந்த ரெண்டு விஷயங்கள் கண்டிப்பாக நம்மளை தாக்குகிறது நம்ம பார்க்கிறோம். முதலாவது தான் உலக கவலை. இன்னைக்கு பொதுவாக தேவனுடைய ஜனங்கள் மத்தியில உலக கவலை இருந்ததென்றால், ஐயோ என்ன பண்றது, எதிர்காலம் என்ன ஆகுமோ, குழந்தைகள் என்ன பண்றது, ஃபேமிலி என்ன பண்றது போன்ற கவலைகள். சில அனுபவங்கள் நம்ம சொல்லும் போது, சில திருமணங்கள் நம்ம சில ஏற்பாடுகள் செய்யும் போது என்ன மாதிரியான பிரச்சனை, இவர் என்ன சம்பளம் வாங்குறாரு, இவர் ஜமானிச்சர் வரா, இவர் செலவுகளை தாட்டிக்கு வரா, அல்லது இவர் எவ்வளோ படிச்சிருக்கிறாரு, எப்படிப்பட்ட பேக்ரவுண்டு போன்ற விஷயங்கள் எல்லாம் வருதுங்க. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். ஆனால் இந்த உலக கவலை நம்மளை அந்த மாபெரும் விஷயத்திலிருந்து தடுக்கும். இது நியாயமா பார்க்க வேண்டிய விஷயம்தான், உலகத்தின் ஜனங்களுக்கு ஓகே, பட் தேவனுடைய ஜனங்களை பொறுத்தளவு அப்படி இல்லைங்க. தேவன் அவருடைய பிள்ளைகளை கண்டிப்பா வழிநடத்துவார், அவ்வளவுதான் இன்னைக்கு சொல்ல முடியும். அது மாத்திரமல்ல, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இது ஒரு வஞ்சகமான ஒரு அட்டாக், நம்மளை முன்னேற விடாமல் தடுக்கக்கூடியது ஐஸ்வர்யத்தின் மயக்கம். அப்ப இந்த உலகத்தின் ஜனங்கள் எல்லாரும் அதை தேடித்தான் ஓடிட்டு இருக்கிறாங்க. ஐஸ்வர்யம் இன்னும் கொஞ்சம் வேணும், இன்னும் கொஞ்சம் வேணும், இன்னும் போதும் போதும் என்று அவங்க நினைக்கிறதே இல்லை, இன்னும் வேண்டும் என்று நினைக்க. அது என்னாகுதுன்னா நம்மளுடைய உடன்படிக்கையும் நம்மளுடைய ஓட்டத்தையும் கரைப்படுத்துகிறது. எப்படி நம்ம அனுதின வாழ்க்கையில சுறுசுறுப்பா வேலை செய்வோம், காய்ச்சல் வந்தா என்ன பண்ணுவோம், அப்படியே படுத்துரும், நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது, வேலை செய்யணும்னு நினைச்சா கூட செய்ய முடியாது. அது மாதிரி இது ஒரு இன்ஃபெக்ஷன், உலக கவலை மற்றும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம். ஆம் சகோதரர், ஆனாலும் நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய வேலை மற்றும் நம்முடைய அக்கம் பக்கம், நம்மளுடைய அனுதின வாழ்க்கையில சில விஷயங்கள் நியாயமாக செய்ய வேண்டியது இருக்குது, அதை நம்ம கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதே வகையில் கர்த்தர்க்கென்று செய்வதை, தேவனுக்குரியதே தேவனுக்கும் ராயனுக்குரியதை ராயனுக்கும் நீங்க செலுத்துங்கன்று கர்த்தர் பேசுங்க. அதனால இப்போ ஒரு கவர்மெண்ட் இருக்குது, ராயன் தான் யாரு, கவர்மெண்ட், கவர்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டிய வரியை நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு கம்மியா செலுத்த முடியுங்களா. இப்போ 1000 ரூபாய் கட்டணும் டாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, நான் அவ்வளோ கட்ட முடியாது, நான் 900 ரூபாய் தான் கட்டுவேன் அப்படின்னு விட்டுருவாங்களா, கண்டிப்பாக கட்டி ஆகணும். அதே நேரத்தில் 900 ரூபாய் வேண்டாம், நான் 1000 ரூபாய் கட்டுறேன்னு சொல்லிட்டு போனேன், அதையும் அவங்க வாங்க மாட்டாங்க. அதே போலதான் தேவனுக்குரிய விஷயத்தில் தேவன் ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருக்காரு நம்ம மத்தியில், தேவனுடைய ஜனங்கள் எந்த அளவுக்கு வளர வேண்டும் என்று அவர் வச்சிருக்காரு. அப்ப அதுக்கு கம்மி நம்ம பண்ண முடியாது, அதுக்கு அதிகம் நம்ம நினைக்கவே முடியாது, கம்மியா நம்ம சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆக இந்த இடத்துல கர்த்தராக இயேசு சொன்ன அந்த வார்த்தைகளை நம்ம நினைவு கூறலாம். உலகத்தின் மயக்கம், உலகத்தின் கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் நம்மளை முள்ளுள்ள நிலத்தில் விழுந்த விதைய போல அந்த செடி வளராமல் அமுக்கிறோம். முற்பிதாக்கள் இதுக்கு மிகப்பெரிய உதாரணம். முற்பிதாக்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறாங்க. அவங்க மலைகளிலும் குகைகளிலும் குன்றுகளிலும் அங்கங்க தங்கிட்டு தேவனுடைய காரியங்களில் அவர்கள் ஈடுபட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதனால அப்போஸ்தலர் பவுல் இந்த விஷயங்களை ரொம்ப அழகா பேசுறாரு. 1 கொரிந்தியர் 2:12 1 கொரிந்தியர் 2:12
நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனில் இருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம்.
நாங்களோ சொல்ற பாருங்க, எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியும் அது. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அந்த ஆவி இது என்னவி மொழிபெயர்ப்பு வேற விதமா இருக்கு, ரொம்ப அழகாகவும் இருக்குது. We have not received the spirit of the world, but the spirit who is from God, that we may understand what God has freely given us. இலவசமா நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார், அருளி இருக்கிறார். தேவனுடைய ஆவி எப்படிப்பட்டது, உலகத்தின் ஆவி எப்படிப்பட்டது இல்லைங்களா? அப்போ அந்த உலகத்தின் ஆவியை பெற்ற ஜனங்கள் யாரு? சபை வகுப்பாரில் இரண்டு வகுப்பா இருக்கிறாரு. அது ஒன்று சிறுமந்தை வகுப்பாரு, இன்னொன்று திருநான கூட்டத்தின் வகுப்பார். திருநான கூட்டத்தினுடைய வகுப்பார் பத்தி தான் இந்த உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அவங்களை அமுக்குது. தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக் கொள்றாங்க, கொஞ்சம் வளர்ந்தும் வராரு, ஆனாலும் நெருக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் அது உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம். அப்போ சில போல் சொல்றாங்க, நாங்க இந்த ஆவி எங்க உள்ளத்தில் இல்லப்பா, இந்த உலகத்தின் ஆவி எங்களுக்குள்ள இல்ல, இந்த சுயநலத்தின் ஆவி எங்களுக்குள் இல்ல, எங்களிடத்துல தேவனுடைய ஆவி இருக்கு, தேவனுடைய ஆவி பரிசுத்த ஆவி இருக்கு. ஆக இந்த ஒரு உலகத்துல நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, பிலிப்பியர் 2:15-16 நம்ம பார்க்கும்போது, நீங்கள் மாறுபாடும் கோணலுமான ஜனங்கள் மத்தியில சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று சொல்ற வாசிக்க வேண்டியதில்லை. ஆக இந்த உலகத்தின் மத்தியில உலகத்தின் ஆவி, கோணலும் மாறுபாடுமான சந்ததினா உலகத்தின் ஆவியை பெற்ற ஜனங்கள், அதுல எத்தனையோ வகை இருக்கு, அதெல்லாம் நீங்க நான் சொல்லவே முடியாது. அப்ப அவர்கள் மத்தியில, உலகத்தின் ஆவியை பெற்ற ஜனங்கள் மத்தியில நாம் வெளிச்சத்தை காண்பிக்கிறவர்களாக, தேவனுடைய ஆவியை காண்பிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று பார்க்கணும். இதுக்கு என்ன வேணும் என்றால், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 1 Corinthians 5:4 நம்ம படிக்கிற வண்ணமாக இதெல்லாம் தெரிந்த வசனமா இருக்கு. நம்மளுடைய விசுவாசம் தான் இந்த உலகத்தின் ஆவியை மேற்கொள்ளும். சகோதர சகோதரிகளே, ஒரு விசுவாச வீரருடைய உதாரணம் நான் கொடுக்கிறேன். மொர்தெகாய் என்கிற ஒருத்தர் இருந்தார் எஸ்தருடைய காலத்தில். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் மேல மிகப்பெரிய ஆபத்து வந்துச்சு ஆமான் மூலமாக. அப்போ பேரரசருக்கும் இந்த விஷயம் தெரியல, ராணிக்கும் விஷயம் தெரியல, ஆனா எல்லா விதமான சதி வேலைகள் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, மொர்தெகாய்க்கு மட்டும்தான் தெரியுது. அப்போ எஸ்தர்கிட்ட போய் சொன்ன அந்த வார்த்தை அந்த விசுவாசத்தை நம்மளுக்கு காண்பிக்குது. என்னவென்றால், நீ பெரிய பதவியில் இருக்க, நீ நினைச்சா என்ன பண்ணலாம், இந்த ஜனங்களை காப்பாற்றலாம். ஒருவேளை நீ பயந்துட்டீனா தேவன் என்ன பண்ணுவாரு, வேற ஏதாவது வகைகளில் தங்களுடைய தம்முடைய ஜனங்களை காப்பாற்றுவார். அந்த ஃபெய்த்து இது எவ்வளவு பெருசு தெரிவிக்கலாது. அது மாதிரி தான் அந்த நம்மளுடைய விசுவாசம் தேவன் மேலும் அவருடைய வாக்கு தத்துவங்கள் மேலும் வைக்கும் பட்சத்தில் இந்த அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலும் உறுதி செய்யலாம். 2வது எதிரியாக நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய மாமிசம், த ஃப்ளஷ், இது வந்து ரொம்ப தடுக்கப்பட வேண்டிய ஒரு எதிரி. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மளுடைய இருந்து கொண்டிருக்கிற ஒரு எதிரி. அதனுடைய ஆசைகள், அதனுடைய எச்சைகள், அதனுடைய கனவுகள், இவைகள் எல்லாம் நம்மளுடைய பலவீனத்தை சாதகமாக பயன்படுத்தி நம்மளை அந்த ஒரு விடாமுயற்சியிலிருந்து தடுக்கும். மெஜாரிட்டி நம்முடைய யோசனைகள் பார்த்த ஒரு நாள் முழுவதும் கணக்கெடுத்தா அந்த நேரங்களில் எவ்வளோ நேரம் நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கும் தேவனுடைய வாக்கு தத்துவங்களுக்கும் செலவிடுறோம், எவ்வளோ நேரம் இந்த மாம்சத்தை திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம செலவிடுகிறோம். குறிப்பாக சாப்பாடு, சாப்பாடு எடுத்துனான்னு வச்சுக்கோங்க, சில பேர் அது அது அப்படியே மயங்கிடுவாங்க, உலகத்தையே மறந்துடுங்க. பிரியாணியா, அவ்வளோதான், எல்லாத்தையும் மறந்துடுவார். அவருக்கு முன்னாடி என்ன வச்சிருக்கிறாங்க, எவ்வளோ வச்சிருக்காங்க கூட தெரியாது, சும்மா சாப்பிட வேண்டியதான். போஜன பிரியர்கள், இது நம்முடைய மாம்சத்தை திருப்தி பண்ணுறதுக்காக எடுக்கிற முயற்சி. ஆனால் கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் பசிக்கும். மாம்சம் ஒரு பயங்கரமான எதிரி. அப்ப நம்மளுக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய சில தூண்டுதல்களை நம்மளுக்குள்ள இருக்கிற பலவீனங்கள் ரெண்டும் ஒண்ணு சேர்ந்து நம்மளை விலை செய்யும். இது வந்து இந்த மாம்சத்துக்குரிய ஒரு, இதை நம்ம எதிர்த்து போராட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்ப என்ன கேள்வி? அப்ப பிரியாணி சாப்பிடக்கூடாதா? பிரியாணி சாப்பிட தப்பா? இந்த மாம்சத்தினுடைய விருப்பங்களையும் ஆசைகளையும் கண்ட்ரோல் பண்றதில்லை. சகோதர சகோதரிகளே, மாம்சத்தை எதிர்த்து வெற்றி பெறுவது என்பது என்னவென்றால், மாம்சிக சுபாவத்தையும் சுபாவத்தோடும் ஆவிக்குரிய சுபாவத்தோடும் நடக்கிற ஒரு போராட்டம். இட் இஸ் அ பேட்டில் ஆஃப் ஹியூமன் நேச்சர் அகைன்ஸ்ட் தி ஸ்பிரிச்சுவல் நேச்சர். இதுதான் பிரியாணி சாப்பிட வேணா சொல்றது. கண்டிப்பா நம்ம விஷயங்கள்ல கொஞ்சம் கண்ட்ரோலா தான் இருக்கணும். நம்ம ஒரு மன்னவங்களை படிக்கிறோம், சில பேருக்கு மியூசிக்னா ரொம்ப பைத்தியம், அதையே போட்டிருப்பார். சில பேருக்கு துணிமணி ரொம்ப இஷ்டம், சில பேருக்கு மியூசிக் சாப்பாடு, சில பேருக்கு கேம்ஸ், இப்படி பல வகைகளில் இருப்பாங்க. ஆனாலும் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய போராட்டம் இல்லை, அது நம்ம மேற்கொள்ளலாம். ஆனால் இங்க சொல்லக்கூடிய போராட்டம் எதுனா, மாம்சிக சுபாவத்துக்கும் ஆவிக்குரிய சுபாவத்துக்கும் இடையே நடைபெறுகிற ஒரு போராட்டம். இது எப்படி சொல்லலாம், இது எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், இந்த மாம்ச சுபாவத்துக்கே உரிய நோக்கங்கள், விருப்பங்கள், ஆசைகள், இன்னும் குறிப்பா சொல்லணும்னா நியாயமான ஆசைகள், விருப்பங்கள். மாம்ச சுபாவத்துக்கே உரிய அநியாயமான இல்ல, நியாயமான ஆசைகள், நியாயமான விருப்பங்கள், நியாயமான நோக்கங்கள், இவைகளுக்கு எதிராக இருக்குது. இவைகள் யாருக்கு எதிராக இருக்குதுன்னா, தேவனுடைய பிள்ளைகளுக்குள் இருக்கிற ஆசைகளுக்கும் விருப்பங்களுக்கும் நோக்கங்களுக்கும் எதிராக இருக்குது. இதைத்தான் இங்க மாம்சம் ஒரு எதிரி என்று பேசப்படுது, மாம்சிக சுபாவம். சகோதர சகோதரர், அதனால இங்க நம்ம கவனிக்கும் போது, இந்த எப்படி உலகத்தை எதிர்த்து, உலகத்தின் ஆவியை எதிர்த்து நம்ம போராட வேண்டியது இருக்குதோ, அதே போல மாம்சிக சுபாவத்தை எதிர்த்து போராட வேண்டியது இருக்குது. நம்மளுக்குள் அந்த ஆவியின் கனிகள் வர வைக்கிறது, ஆவியின் கனிகள் வர வைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. ஒரு விஷயம் நம்மளுடைய மைண்ட்ல வைக்கணும், மாம்சத்துக்குரிய சுபாவங்கள் அவைகள் அழிந்துவிடும். அது கோபமா இருக்கலாம், பகைமையா இருக்கலாம், அல்லது வந்து பொறாமையா இருக்கலாம், போட்டியா இருக்கலாம், எல்லாம் அழிஞ்சிடும். பிரசங்கி தெளிவா சொல்றார், ஆனால் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை என்று ஆவியின் கனிகள் சொல்றாரு, அது என்றும் அழியாது. ஏனென்றால் அது தெய்வீக குணம், அது தேவனுடைய சுபாவம். அந்த சுபாவங்கள் தான் நம்மளுக்குள் வர வைக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அதனால்தான் நம்மளுடைய உடன்படிக்கை அருமையான உடன்படிக்கை. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமானபடியாக நீங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். மாத்திரமல்ல, நீங்கள் இந்த உலகத்துக்குரிய வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்பதை பகுத்துணருங்கள். இங்க நம்ம கவனிக்கணும், பகுத்துணர்ந்து நம்மளுக்கு தேவையான வார்த்தை என்னன்னா, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் அடையும். நிறைய பேர் இந்த வார்த்தையை எப்படி எடுக்கிறாங்க, மறுரூபம் அடைந்ததுன்னா பரலோகம் போறதுன்னு நினைச்சுக்கிறாங்க. நிறைய பேர்கிட்ட பேசும்போது, பேர் கிறிஸ்து சகோதரிகிட்ட, அவங்க அதை தான் மறுரூபம்னா அவங்க மைண்ட்ல அதான் வருது. ஆனால் இங்க நம்ம பார்க்கும்போது மறுரூபமாகுதல் என்பது எதை குறிக்குது? இது நாம் சாதாரணமாக நடக்காது, இது விடா முயற்சியில் செய்ய வேண்டியது. அப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வந்துட்டா அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. அப்படிங்கும் போது அந்த பழைய சிந்தனைகளும் பழைய யோசனைகளும் பழைய குழந்தைகளுக்குரிய யோசனைகள், இருளில் இருக்கிற பிள்ளைகளுடைய யோசனைகள், ஒன்றும் அறியாதவர்களுடைய யோசனைகள் நம்மளுக்குள் இருந்துச்சு. இப்போ அது 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 மாறி மனம் புதிதாக வேண்டும் என்று பார்க்கிறோம். இந்த மனம் புதிதாக வேண்டும் என்றால் அடுத்த வசனத்தில் அவர் சொல்றார் என்ன வழி. ரோமர் 12:3 நம்ம பார்க்கிறோம்,
அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும்.
அப்போ நேரத்தில் ஒவ்வொருவனுக்கும் தேவன் என்ன கொடுத்திருக்கிறாரு அது வரைக்கும் தன்னை நினைச்சுக்கிட்டா போதும். தன்னுக்கு மிஞ்சி தன்னை பெரியவனாக நினைக்கவே கூடாது. இது ஒரு ஆபத்தான விஷயங்க. தேவனுடைய ஜனங்கள் மத்தியில் நம்ம பார்க்கிறோம். இது நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பா நம்மளுக்குள் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் மைண்டு அது வரும். நம்முடைய மனம் புதிதாகும். நம்மளுடைய சக்தி, நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய பலம் எவ்வளோன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் தன்னை பெரியவனாக நினைத்துக்கொண்டு இந்த காரியங்களை, இந்த மாதிரியான முயற்சிகள் நம்ம செய்யும் போது அது செய்ய விடாது என்று நான் பார்க்க. இப்போ ஒரு குழந்தை இருக்கிறான், அவனை வந்து ஒரு பெரிய பாறைகளில் தூக்க சொன்னா தூக்க முடியுமா? அவன் நான் தூக்குறேன் அப்படின்ட்டு வந்தான் வைங்க, அது பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் இவனால் முடியாது. அது மாதிரி தான் நாம் தேவன் நம்மளுக்கு என்ன கிருபை கொடுத்துருக்கிறாரோ அந்த கிருபையின் அளவின்படியே நாம் யோசிக்கணும். நம்ம லெவல் இவ்வளோ தப்பா? நான் வந்து இல்லை, நான் ரொம்ப வளர்ந்துருக்கிறேன், நான் ரொம்ப ஞானி, நான் ரொம்ப மேதை என்கிற எண்ணம் நம்மளுக்குள்ள வரக்கூடாது. இது இருக்கு இல்லாத பட்சத்தில் கண்டிப்பா நம்ம கொஞ்சம் விடாமுயற்சியில கொஞ்சம் முன்னாடி செல்ல முடியும். கலாத்தியர் 6:7-8,
மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான், தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான்.
அந்த கான்ட்ராஸ்ட் எப்படி காமிக்கிறார் பாருங்க, அந்த வித்தியாசம். மாம்சத்துக்கென்று ஒரு வேளை நம்ம விதைச்சோம்னா அழிவை அறுப்போம், ஆனால் ஆவிக்கென்று விதைச்சோம்னா ஆவியினாலே ஆவிக்குரிய காரியங்களில் நம்ம கவனம் செலுத்தும் பட்சத்தில் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். இந்த வகையில் நம்ம பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய போராட்டம் நம்ம நடத்த வேண்டியது. மாம்சிக சுபாவம், மாம்சிக சுபாவத்தில் ஹியூமன் நேச்சரில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது எதுவென்றால் மேட்டிமை அல்லது பெருமை, மற்றும் மாம்சத்தினுடைய ஆசை இச்சைகளை திருப்தி பண்ணுவது. ரெண்டு விஷயம் ரொம்ப மேலோங்கி இருக்கும், பெருமை மற்றும் மாம்சிக ஆசை இச்சைகளின் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு செய்கிற முயற்சி. இது எல்லா வகையிலும் நடக்கும். அதான் அப்படி யோவான் சொன்னார்களே, கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையும் மாம்சத்தின் நிச்சயம். இது என்னன்னா, இது என்ன பண்ணுதுன்னா தொடர்ந்து நம்முடைய மாம்சத்தை திருப்தி பண்றதுக்கு தேடிட்டே இருக்கும். சில நேரங்களில் சாப்பிட்றோம், சாப்பிட்டு நம்மளுடைய உடல் ஏற்றுக்கொண்டுச்சுன்னா நல்லா சூப்பராக இருந்துச்சு, அருமையாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் ஏதாவது டேஸ்ட் கம்மியாக இருந்தால் என்னது, உடனே என்ன சாப்பாடே சரியில்லை, இது வந்து செஞ்சதே சரியில்லை, அது உப்பு இல்லை மிளகாய் இல்லை அப்படி எல்லாம் சொல்லிடும். இந்த மாம்சம் திருப்திக்குன்னே அடையுது, ஆனா என்னங்கிறதே இல்லைங்க, அது என்னைக்கும் திருப்தியாக இருக்கு. அன்னைக்கு சாப்பிட்டது ஞாபகத்துக்கு வரும், அன்னைக்கு செஞ்சது சூப்பராக இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு செஞ்சது சரியில்லை. இது இந்த மாம்சத்தினுடைய ஒரு, இது எப்போதுமே நம்மளை முன்னேறி செல்ல விடாமல் தடுக்கும் ரெண்டுக்கு இடையே ஒரு போராட்டம். அப்போ ஆவிக்குரிய சுபாவத்துக்கும் மாம்சிகத்துக்குரிய சுபாவத்தில், அப்ப அந்த மாம்சிகத்துக்குரிய சுபாவத்தில் ரெண்டு விஷயங்கள் மிகப்பெரிய பங்கு வகிக்குது. ஒன்னு பிரைடு, பெருமை. அந்த பெருமைக்குள் என்ன மறைஞ்சிருக்குதுன்னா ஈகோ அண்ட் பிரஸ்டீஜ், ஒண்ணுமே இருக்காது, ஆனா வீண் புரட்டு கர்வம் காமிக்கிறது. இது மனித இயல்பு, அதை நிறைய நம்ம பாக்குறோம். சாதாரணமா வேலை செய்யற இடத்துல, வீடுகள்ல, இன்னும் நிறைய குடும்ப உறவுகள் கட்டாகிறது காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு விஷயம் கிடையாது, ஒன்னே ஒன்று தான், ஈகோ. நான் பெரியவனா நீ பெரியவனா, அதுதான் நான் சொல்றதான் நீ கேட்கணும், அதே போல நான் சொல்றதான், இதுதான் விஷயம். இது எல்லா பக்கமும் நடக்குது, ஆபீஸ்ல கூட அப்படி தான். ஆபீஸ்ல சொல்ற சே, டூ வாட் ஐ சே அப்படிங்கிறான், அதனால தான் வருது ப்ராப்ளமே. இந்த இடத்துல இந்த ப்ரைடுக்குள்ள மறைஞ்சிருக்குது அந்த ஈகோ மற்றும் பிரஸ்டீஜ். ரெண்டாவது கேட்டரிங் டு தி ஃப்ளஷ், இந்த வம்சத்தை ஒவ்வொரு நிமிஷமும் திருப்தி பண்ணிட்டே இருக்கணும், இல்லைன்னா அது குழாய குழாய குறைஞ்சிட்டே இருக்கும். என்ன பண்ணிட்டு இருக்க நீ, என்ன பண்ற? கண்ணு பாக்குறதெல்லாம் வேணும், காதுல கேட்கறதெல்லாம் வேணும். என்ன விரும்புதோ உனக்கு ஏரோப்ளைன்ல போகணுமா, உளுந்து ஓடி போய் ஏறி எதை ஒண்ணு அனுபவிக்கணும். சுகபோக வாழ்க்கை விரும்புது. ஸோ இதை எதிர்த்து ஒரு போராட்டம் சகோதர சகோதரர். இது வந்து ஒருவேளை நம்ம ஜாஸ்தி எதிர்பார்த்தோம் என்றால் நம்மளுக்குள் ஒரு போராட்டம், கடுமையான போராட்டம். எப்படி இந்தியா பாகிஸ்தான் போரிடுறாங்க அந்த மாதிரி போடணும், அந்த மாதிரி சட்டம் பண்ணணும். அப்படி பண்ணத்தான் வெற்றி காண முடியும். இல்ல ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்க. இதையே தான் திருப்தி பண்ணிட்டு இருப்போம், லாஸ்ட்ல அது ஒண்ணுமில்லாம் போகும், நம்மளும் ஒண்ணுமில்லாம் போயிடும். இந்த பக்கம் இருக்குது பெரிய ஆசீர்வாதங்கள் இருக்கு, குறிப்பா ஜீவன் இருக்கு, அதை நம்ம இழந்து விடுவோம் என்று பார்க்கணும். அதனால இந்த இந்த தேவனுடைய ஜனங்களை பொறுத்தளவு இந்த பெருமையை எதிர்த்து போராட வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு பதிலாக நம்மளுக்கு ஒரு தாழ்மையான எண்ணங்கள், தாழ்மையான விட்டு கொடுத்தல், தாழ்மை போன்ற குணங்கள் இருக்கும் பட்சத்தில் எளிமையாக இந்த மாம்சத்தை நம்ம மேற்கொள்ளலாம். இது ஒரு வழி, அருமையான ஷார்ட்கட் வழி. இன் ஹியூமிலிட்டி ஒவ்வொருத்தருக்குள்ள தாழ்மை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாம்சத்தை ரொம்ப மாம்ச சுபாவத்தை ரொம்ப அப்போஸ்தலன் பவுல் பேசக்கூடிய வார்த்தை அது ரோமன் கேத்தலிக் பைபிள் கூட ரொம்ப நல்லா இருக்கு. பிலிப்பியர் 3:3 பிலிப்பியன்ஸ் 3:3.
ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாக இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள்.
நீங்க ரோமன் கேத்தலிக் பைபிள் போட்டி போட வாய்ப்பு இருக்கா? இல்லைன்னா நீங்க படிக்கலாம், இல்லைன்னா நானே படிக்கிறேன். ஏனெனில் உடலை சார்ந்தவற்றில் உறுதியான நம்பிக்கை கொள்ளாமல் கடவுளின் ஆவிக்கேற்ப வழிபட்டு கிறிஸ்து இயேசுவை பெருமைப்படுத்தும் நாமே உண்மையான விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள். உடலை சார்ந்தவற்றில் நம்பிக்கை மட்டுமில்ல, உறுதியான நம்பிக்கை கொள்ளாமல் உடலை சார்ந்தவற்றில். எவ்வளோ கேவலமான அந்த உடல் தெரியுங்களா? இந்த விழுந்து போன சரீரம் என்பது ரொம்ப மோசமானது. அதனால அப்போஸ்தலன் பவுல் அது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறாருன்னா, அண்ட் ஹாவ் நோ கான்ஃபிடென்ஸ் இன் த ஃப்ளஷ். எங்களுக்கு இந்த மாம்சத்தின் மேலே நம்பிக்கையே கிடையாது. நான் தான் நான் தான், ஆனால் எம்எல்ஏ எனக்கு நம்பிக்கை இல்லை. எம்எல்ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த புது சிருஷ்டி இல்லை, அந்த அது 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 குடிக்கொண்டிருக்குது இல்லைங்களா இந்த பாத்திரம். இந்த மாம்சத்தின் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆம் சகோதர சகோதரிகள், பிரதர் ரசல் அதை பத்தி ரொம்ப அது தெளிவா சொல்லும் போது சொன்னாரு, நீங்க இன்னொரு ரூம்ல நீங்க பேசும்போது என்ன பண்ணும், எதிர்பால் நிறுத்தவரோட பேசும்போது என்ன பண்ணும், கதவை திறந்து வை, திறந்து வச்சுதான் நீங்க பேசணும், சாத்தி வைக்க கூடாது என்றார். என்ன காரணம்? இந்த சரீர நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனா அங்க சொதப்பீருன்னு அவருக்கு தெரியும். இது ஏமாத்திரும். அதனாலதான் சொல்றாரு, அது என்ன, அது அது ஒரு காலை தீர்மானத்திலேயே வருது. அது ஒரு காலை தீர்மானத்திலேயே வருது. இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன். ஈவன் அவங்க சகோதரிகள் இருந்தாலும் கூட பரவாயில்ல, சகோதரர் இருந்தாலும் கூட பரவாயில்ல, அந்த மாதிரி சிச்சுவேஷன் நான் ஏற்படுத்த மாட்டேன். ஏனென்றால் இதை நான் நம்ப மாட்டேன், இது காலவாரிடும். அந்த மாதிரி ஆச்சுன்னா அது லைஃப் லாங் தழும்பாயிரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அது உறுதி பண்றதுக்கு ரொம்ப சிரமம். ஆக இந்த மாம்சத்தின் மேல எங்களுக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை என்று அவர் சொல்றார். அதனாலதான் இந்த ஒரு இருதயம் பத்தி ஜெரமியா சொல்லும் போது என்ன சொன்னாரு, நம்மளுடைய இருதயமே திருக்குள்ளதும் ரொம்ப கேவலமா இருக்கு, ஆனா அது ரொம்ப ஒரு குப்பை தொட்டி. நம்மளுடைய இருதயம் ஒரு குப்பை தொட்டி, இதுல நிறைய அழுக்கு இருக்கு, நிறைய கேடு. ஜென்டில்மேன் மாதிரி வந்துருவோம், நீட்டா ட்ரெஸ் பண்ணி டை கட்டி கோட்ஸ், ஆனா உள்ளுக்குள்ளே எப்படி, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளுடைய மனசாட்சி என்னன்னு. அநேக சந்தர்ப்பங்களில் நம்ம விழுகிறோம் சகோதரர் சார். ஆனால் இந்த அப்போஸ்தலன் பவுலுடைய அந்த வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு தெரியுங்களா. அவர் அவர் மேற்கொண்ட இந்த போராட்டம் மாம்சத்துக்கு எதிராக என்ன சொல்லிட்டாரு, We have no confidence in the flesh. எங்களுக்கு இந்த மாம்சத்தின் மேல நம்பிக்கை இல்லை. தேவன் கொடுத்துக்கிற ஆவியில தான் எங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்குது. எஸ், தேவனுடைய ஆவியில அதை மேற்கொள்ளலாம். அடுத்தபடி அங்க நம்ம வரும்போது டெவில் அவர் கிரேட் அட்வர்சரி. சகோதர சகோதரிகளே, இந்த எதிரியை பத்தி நம்ம பெரும்பான்மையினர்களுக்கு தெரியாது. சைத்தானுங்கிறது தெரியும், ஜெர்ஜிக்கிற சிங்கம் தெரியும், அவனுடைய வழிகள், அவங்கள அவனை பத்தின சமாச்சாரங்கள் தெரியும். ஆனா அவனுடைய மூவ்மெண்ட்ஸ் தெரியாது, அவனுடைய ஸ்டெப்ஸ் நம்மளுக்கு தெரியாது. ஏனென்றால் அவர் ஒரு திருட்டுத்தனமான ஒரு எதிரி. எப்படி என்றால், கண்ணுக்கு தெரியாமல் ஒரு எதிரி. கண்ணுக்கு தெரிகிற எதிரிகளோடு நம்ம போராடி மேற்கொள்ள முடியறதில்லை. மாம்சம் மற்றும் உலகம், அதுலேயே நம்ம நிறைய நேரங்களில் தோல்வியடையும் பட்சத்தில் இந்த பிரதான எதிரி ஆகிய பிசாசு இவன் என்ன பண்றான்னா, நம்மளுடைய விழுந்து போன மாம்சத்தை பயன்படுத்தி, விழுந்து போன உலகத்தை பயன்படுத்தி நம்ம மேல் தாக்குதல் வைக்கிறான். யாரெல்லாம் உண்மையா நடக்கிறாரோ, யாரெல்லாம் வந்து தங்களுடைய இருதயத்தில் தேவனுக்கு உண்மையான மனசாட்சி உள்ளவராக இருக்கிறாரோ, அவர்களை கண்டிப்பாக தாக்குவார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ சாத்தானை பொறுத்தளவு அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு வேலை செய்யறது இல்லையாமா. ஒருத்தனை தாக்கிட்டு அவர் போய் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒருத்தனை, அப்படி இல்லை இல்லை, அவருடைய வேலை இஸ் பிஸி இன் ஆல் டைம் அப்படி சொல்றாரு. அதனாலதான் அப்போஸ்தலர் பீட்டர் சொன்னாரு, ஜெர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமா என்று வகை தேடி சுத்திட்டே இருக்கான். ஒரு இடத்துல சும்மா இருக்கிறது இல்லைங்க. எங்கெல்லாம் நல்ல தேவனுடைய மக்கள் இருக்கிறாங்க பாக்குறது, எவன்லாம் நல்ல ஊழியர் செஞ்சுட்டு இருக்கிறான்னு பாக்குறது, எந்த எக்லீஷியா சமாதானமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பாக்குறது, எந்த மாதிரி ஜனங்கள் வந்து பெரிய பெரிய ஊழியர்கள் பண்றாங்கன்னு பாக்குறது, அங்கெல்லாம் கிளவரா ஞானமா அங்க தாக்குதல் ஏற்படும். இந்த விஷயம் தெரியாம நம்ம அப்படியே போயிட்டு வந்துட்டு இருப்போம். ஆனால் அங்க நீங்க கமெண்ட்ஸ்ல பாக்கல, பிரதர் ரசல் கொடுக்குற கமெண்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, ரோரிங் லைன், அதாவது கெர்ஜிக்கிற சிங்கம் என்னன்னா, பயங்கர கோபத்துல வந்து அந்த ஜனங்களை தாக்குறது. அதுங்களா, கோப தேவனுடைய சத்தியம் தெரிந்து கொள்றது, அதை பத்தி பேசுறது, அதனால நிறைய ஜனங்களை சத்தியத்துக்குள்ள வர வைக்கிறது போன்ற செயல்கள் யாராவது செஞ்சாங்கன்னா, அதன்படி நடக்கிறது போன்ற செயல்கள் செஞ்சாங்கன்னா, அவர்கள் மேல கடும் கோபத்தோட வந்து அட்டாக் பண்ணு. சும்மா இப்படி குத்துறதுக்கும் நல்ல போர்ஸை குத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது மாதிரி ஒரு ஃபோர்ஸில் தாக்குதல், ஏதாவது ஒரு வகையில் நம்மளை நிரந்தரமாக சின்னபின்னம் செய்கிறது. அப்போ பிசாசை வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் அங்க கூட ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நம்மளுடைய விசுவாசம் தான் ஒரு மாபெரும் வெப்பன் அப்படிங்கிறார். விசுவாசம் என்னும் கேடயம், விசுவாசம் என்னும் கேடயம், தேவனுடைய வார்த்தைகள் மேலேயும் அவருடைய வாக்கு தத்துவங்கள் மேலேயும் வைக்கிற ஒரு விசுவாசம். ஆனால் இந்த பிசாசனுடைய அட்டாக் எப்படி இருக்கும்னா, ஒரு டைம் அடிச்சுட்டு போறதில்லை, என்னாகும், தொடர்ச்சி அடிச்சுட்டு, ஒரு டைம் வேற மாதிரி, இன்னொரு டைம் வேற மாதிரி. சில எக்லிஷியஸ்ல சில ப்ராப்ளங்கள் போதுங்க, அதெல்லாம் டீல் பண்ண முடிய மாட்டேங்குது. ஏன்னா ஒரு எக்லிஷியால இருக்கிற பிரச்சனை அடுத்த எக்லிஷியால இல்லவே இல்லை, அந்த மாதிரி வந்ததே இல்லை, அதை போய் டீல் பண்ணவே தெரிய மாட்டேங்குது. இது எப்படி பண்ணா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ளேயே ரகளை ஏற்படுத்தி சபையை பிரிக்கிறது, சில சகோதரர்கள் மத்தியில் பண்றது. இன்னும் சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா, அந்த ஈகோ பிரச்சனை கொஞ்சம் நஞ்சு இருக்கும், அதை நல்லா தூண்டி விட்டுறது. இப்படியெல்லாம் பல வகைகளில் இருக்குது. பிசாசனுடைய அட்டாக்கு சாதாரணமானது இல்லைங்க. இது நம்ம சாதாரணமா இது போரிட்டு மேற்கொள்ளினா வெற்றி பெற முடியாது, நம்மளுடைய அழைப்பை உறுதி செய்ய முடியாது என்று நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் என்ன பண்ணலாம், தைரியமா போராடலாம், தைரியமா போராடலாம். அப்போஸ்தலர் பவுல் சொன்னாரு, சர்வாயுத வர்க்கம் போட்டுக்கங்க. அவனுடைய தந்தனங்கள் நம்மளுக்கு தெரியாதவங்க நல்லவே. மூணு பிரதர்ஸ் நல்லா அழகா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, தேவனுடைய ஊழிய அழகா செஞ்சிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒரு புத்தி வந்துடும், நம்ம மூணு பேர் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண என்ன. ஏன்னா அந்த டைம் ரொம்ப கோஆபரேட்டிவா இருப்பாங்க, ரொம்ப அன்பா இருப்பாங்க. இது சதி வேலை, இது சதியின் ஆரம்பம். உடனே ஓ பிரதரு இவன் நல்ல பிரதரு, ஓகே நம்ம சேர்ந்து பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ரெண்டு மாசம் கூட தாங்காது. அப்புறம் என்னாகும், ஏற்கனவே இருந்த அன்பு போயிடும், அதை விட ரொம்ப மாசமா போயிடும். வழியில பார்த்தா கூட இப்படி போறது, இப்படி இப்படிலாம் நடக்கும். சதிவேலை, நான் ரீசெண்டா ஒரு கிளாஸ்க்கு ஒரு ஃபாலோ அப் கிளாஸ் கிடைச்சது, ஒரு அஞ்சு பேருக்கு அவங்களுக்கு எடுக்கும் போது அருமையா போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா திடீர்னு போன வாரம் ஒரு குண்டத்துக்கு போட்டாங்க. பிரதர், நாங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு தொழில் பண்ணலான்னு இருக்கிறாங்க, நீங்க என்ன சொல்றீங்க? நான் ஓபனா சொல்லிட்டேன், இது சதி வேலைங்க. நீங்க முழுசு 53 கேட்க முடியாதுங்க, அதுக்கு உண்டான ஏற்பாடு. அப்படிங்களா? ஆமா ஆமா, அதுல சந்தேகமே இல்லை. சகோதர சகோதரி, சைத்தானுடைய ஞானம் சாதாரணமானதல்ல, நம்மளுக்கு தெரியாது, அவ்வளவு சீக்கிரம் புரிந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட வேலைகள் அவன் செய்வான். அதுதான் அங்க நம்ம கவனிக்கும் போது, இன்னைக்கு இந்த ஒரு போராட்டமான வாழ்க்கையில யதார்த்தமான படி நம்ம பார்க்கும் போது, நாம் ஒருவராக சேர்ந்து போராடி வெற்றி பெற முடியாது. பதிலாக இவ்வளவு பேர் நம்ம இருக்கிறோம் ஒரே விசுவாசத்தில். அப்போஸ்தலர் பீட்டர் சொன்னாரு, இந்த அருமையான விசுவாசத்தில் இருக்கிற எங்களுக்கு எங்களோட அப்படி சொல்றாரு. அந்த சகோதர சகோதரி சேர்ந்து இந்த போராட்டத்தை மேற்கொள்ளும் போதே வெற்றி பெற முடியும். சிங்கிளா நின்று போராடி வெற்றி பெற முடியாது என்கிற ஒரு பாயிண்ட் கூட. அது மாத்திரமில்ல, நாம் தனிமையாக போராட முடியாது. பத்ததுக்கு போராடுவதற்கு நம்மளுக்கு அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்குறதுக்கு என்ன ரொம்ப ரொம்ப முக்கியம்னா, சத்தியம். பிசாஸ் என்ன பண்ணுவான்னா, சத்தியத்தில் கலப்பட பண்ணி விட்டுருவான். ஈவன் வேத மாணாக்கர்கள் நம்ம என்பதையே மறந்துட்டு கொஞ்சம் அதிகமா செயல்படுறது, புதுசா கண்டுபிடிக்கிறது. புதுசா கண்டுபிடிச்சு சபைகளுக்குள்ள வந்து கொலைப்படுறது. நம்ம ஜனங்க என்ன பண்றாங்க, சில பேர் ஜாக்கிரதையா இருப்பாரு, சில பேர் இது வரைக்கும் இவனுங்களை யாருமே சொல்லி தரலையே, இப்ப இவர் புதுசா சொல்றாரு. சைத்தனுடைய டாக்டிஷன் இதெல்லாம், உபதேசங்களில் அவன் கை வைப்பான், ஃபண்டமெண்டல் டாக்டின்ஸ்ல கை வைப்பான். கை வச்சு அப்படி இப்படி குழப்பும் போது ஜனங்களுக்கு என்ன சொன்னா, ஏற்கனவே அவர்கள் பெற்றிருக்கிற சத்தியத்தின் மேல விசுவாசம் இல்லாமல் போகும். ஏற்கனவே அரைகுறையா ஓடிட்டு இருக்கிறோம், அதுல இது வேற வந்து என்ன, சுத்தமா நம்மளை காலி பண்ணுவதற்குண்டான மெத்தடு. ஸோ இது கூட நம்ம பார்க்கிறோம், பிசாசினுடைய வேலைகள். ஏன்னா நம்மளுக்கு கர்த்தர் மூலமாகவும் அவருடைய அப்போஸ்தலர்கள் மூலமாகவும் பின்பு பலத்த செய்கைகளினாலும் அடையாளங்களினாலும் பின்பு ஏழு காலகட்ட தூதர்கள் மூலமாகவும் அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிற சத்தியத்தின் மேல விசுவாசத்தை விட்டுட்டு, நான் புதுசாக கண்டுபிடிக்கிற அவங்களுக்கே தெரியாது நான் சொல்றேன் அப்படின்ட்டு சில முயற்சிகள் எடுக்க வைப்பான், சில பேரை யூஸ் பண்ணுவோம். அப்போ அது சபைக்கு மிகப்பெரிய அட்டாக். ஏற்கனவே மாம்ச ரீதியாகவும் உலக ரீதியாகவும் பாடுபடுற நம்ம, மற்றும் இந்த பிசாசு கூட பல்வேறு வகைகளில் போராடி கொண்டிருக்கிற நம்ம, உபதேசத்தின் அடிப்படையிலும் நாம் பாதிக்கப்படுவோம். சகோதரர்களை நாம் கற்றுக்கொண்ட உபதேசம், அதனாலதான் அப்போ சொன்னாரு, இவர்கள் மூலமாக பெற்ற அந்த சத்தியத்தினால நாம் பெற்றிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, த கிரேட்டர் சால்வேஷன். இதை பத்தி நீங்க கவலை இல்லாமல் இருந்தீங்கன்னா அதைதான் இங்க நம்ம பார்க்கிறோம். ஆகவே இந்த சத்தியம் நம்மளை, அதே போல இந்த ஒரு போராட்டத்தில் நம் அனைவருக்கும் சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க. போராட்டத்தில் போராடுகிற மற்றும் போராட முடியாத அல்லது பலவீனமான அந்த மாதிரி ஒருவருக்கொருவர் நம்ம உதவி செஞ்சு இந்த ஓட்டத்தில் நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்று பார்க்கிறோம். அருமையான ஒரு வசனம் படிக்கலாம், மல்கியா 3:16-17. மல்கியா 3:16-17.
அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டு இருக்கிறது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
ஆம் சகோதர சகோதரி, இங்க நம்ம பார்க்கிறோம், நம்மளுக்கு சகோதரர்கள் மத்தியில் கூட பல்வேறு சோதனைகளை தேவன் அனுமதிச்சிருக்கிறாரு. இதை புரிந்து கொள்ளணும், இன்னைக்கு ஆனா புதுசா வந்திருக்கிற சகோதரர்கள் ஆச்சரியப்படுறாங்க, என்னன்னா அங்கதான் பிரச்சனைனா இங்க கூட பிரச்சனையா? பயப்பட வேண்டாம், இது அனுமதி இருக்குதுங்க. இது வந்து ஒவ்வொரு மணிகளையும் தேர்ந்தெடுக்கிற நேரம், அல்லது ஒவ்வொரு மணிகளையும் பரிச்சை பண்ணுகிற நேரம். அதனால இதை பத்தி சோர்ந்து போகிறதுக்கு அவசியம் இல்லை. ஆனால் ஒவ்வொருவருடைய போராட்டத்திலும் அங்க நம்ம படிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். என்ன பேசுவாங்க? அவன் இப்படி அந்த பிரதர் இப்படி அந்த மாதிரி. அதுக்கு தான் மீட்டிங்ஸா, அதுக்கு தான் கூடுவியா? இப்ப கூட நம்ம உட்காந்துக்கிறோம், ஒன்றும் பேசுறது இல்லை. பட் சாப்பாடுக்கு போன நேரத்தில் என்ன பேசுறோம்? சும்மா இருக்கிற நேரத்தில் என்ன பேசுறோம்? தட் இஸ் இம்பார்ட்டன்ட்ங்க, அது ரொம்ப முக்கியங்க. அதுதான் தேவன் பாக்குறாரு. இங்க எல்லாம் ஒரு ஆர்கனைஸ்ட் மீட்டிங் இருக்கு, எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், கேட்கறோம், அது ஒரு பிரச்சனை இல்லை. பட் அது இல்லாத நேரத்தில் என்ன பேசிட்டு இருக்கிறோம்? அதுதான் இங்க சொல்ல வர்றாரு, கர்த்தருக்கு பயந்தவர்கள். அப்போ அதனால தான் நம்ம பார்க்கிறோம் அனைகடைங்க பிரதர் ரசல் காலத்திலிருந்து எக்லிசாஸ்ல டெஸ்டிமோனி மீட்டிங்ஸ் வைக்கிறாங்க, ஒவ்வொருவருடைய போராட்டங்கள் பத்தி பேசுறாங்க. அப்ப அந்த போராட்டங்களை கேட்கும் போது அதற்கென்று சில எக்ஸ்பர்ட்டான பிரதர்ஸ் இருப்பாங்க, அல்லது ஏற்கனவே அனுபவம் வாங்கியிருப்பாங்க. அவங்க இந்த அந்த பிரச்சனையை நம்ம போய் இந்த சகோதரர் ஹெல்ப் பண்ணலாம், நம்ம போய் இந்த பிரதர் ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வரும், மற்றும் அந்த சக்தியை அவங்க பெற்றிருப்பாங்க. இந்த போராட்ட வாழ்க்கையில சத்தியத்தை தியானிக்கிறதோடு கூட சேர்ந்து சகோதரருடைய போராட்ட வாழ்க்கையில அவர்களை உதவி செய்யறதுக்கும் அதிலிருந்து வெளியில கொண்டு வரதுக்கும் உண்டான முயற்சிகளை பத்தி தான் அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அதனால தான் சகோதரர் ரசல் ஒரு ஒரு மன்னாவில் நம்ம அவர் எழுதியிருக்கும் போது, நம்மளுடைய போராட்டம் எதிரணிகளை நோக்கித்தான் இருக்கணும், சகோதரர்களிட போராட வேண்டாம் என்கிற அந்த பாயிண்ட் அவர் ரொம்ப வலியுறுத்தி பேசுறார். ஆனால் சகோதர சகோதரர் இது சரிவேலை, சகோதரர்களிட போராடுறோமே, இது நம்மளுடைய விருப்பத்தினால் இல்லை. நம்ம யாரும் சகோதரோட போராடுறதுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் நம்மளுக்கு பின்னாடி யார் நம்மளை இயக்குறான்? இப்ப உதாரணமா ஒரு குடும்பத்திலே எடுத்துக்கலாங்க, குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருது, ஏன் வருதுங்க? நம்மளுக்கு சண்டை போகணும்னு ஆசையா? சந்தோஷமா வாழணும்னு ஆசை இருக்கா? சண்டை போகணும்னு ஆசை வருதா? சந்தோஷமா வாழணும் நினைக்கிறோம், பட் பின்னணி இவனுக்கு வரானு, கண்ணு கண்ணுக்கு தெரியாதவர்கள் நம்மளை மத்தியும் உலகத்தில். அப்ப அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம சகோதரிடம் போராடக்கூடாது, எந்த சூழ்நிலையிலும் போராடக்கூடாது என்பது இந்த சத்தியத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கிறோம். இது சைத்தானுக்கு கீழாயிடுவோம். நம்ம யூதர்கள் கர்த்தராக இயேசுவை கொலை செஞ்சாங்களே, அந்த குறிப்பிட்ட காலம் பிசாசினுடைய கரத்தில் இருந்துட்டாங்க. பிசாசினுடைய தி ஹோல் நேஷன் ஒரு தேசமாக சேர்ந்து அவர் கையில அவன் கையில போயிட்டாங்க. என்னைக்கு நம்ம சகோதரர்களிடத்துல போராடுறோமோ நாம் பிசாசினுடைய கையில இருக்கிறோங்க. எங்களை போன்ற அருமையான விசுவாசம் உள்ளவர்கள் என்று அப்போஸ்தலர் பீட்டர் பேசினாரு, நாங்க பரதேசிகளும் அந்நியர்களுமாக நாங்க இருக்கிறோம் அப்படின்னு பேசினார். அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்ளுதல் ரொம்ப முக்கியமானது. அதனால தான் சபை கூடி வருதலை விட்டுவிடாது இருங்க. லாஸ்ட் பாயிண்ட்க்கு வரலாம். அதுல வந்து நம்மளுடைய போராட்டம் அது வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறுகிறோமோ அல்லது தோல்வி அடைகிறோமோ எதில் அடங்கியிருக்கு தெரியுங்களா? சின்ன சின்ன காரியங்கள்ல, பெரிய பெரிய விஷயத்தில் இல்லைங்க, சின்ன சின்ன காரியங்கள்ல. எப்படி நம்ம சொல்லலாம்னா, நம்மளுடைய சின்ன சின்ன சாக்ரிஃபைசஸ், சின்ன சின்ன பலியின் வாழ்க்கை, அருமையான இரக்கத்தோடு கூடிய பேச்சு, இரக்கத்தோடு கூடிய பேச்சு, சுயநலமல்லாத சின்ன சின்ன உதவிகள். அது மாத்திரமில்ல, ஒரு சின்ன சின்ன தோல் சின்ன சின்ன தூண்டுதல்களில் வெற்றி. அதே போல இன்னும் தேவனுடைய ஊழியங்கள்ல, சின்ன சின்ன ஊழியங்கள்ல சீக்கிரமா ஈடுபட்டு செய்வது, பெரிய பெரிய ஊழியங்கள் இல்லை. அதே போல இன்னும் பார்க்கும்போது கஷ்டங்களிலும் நஷ்டம் இருக்கிற சகோதரர்களுக்கு ஒரு சின்ன சின்ன இனிமையான வார்த்தைகள், அது உலகத்தரங்களே சொல்றாங்க சைக்காலஜி, ஆனா நம்மளுக்கு அதை விட மேலாக இருக்குது. அப்படி பண்ணும்போது நாம் வெற்றி அடைவோம் என்று பார்க்கணும். கர்த்தருடைய வார்த்தை கவனிக்கலாம், லூக்கா 16:10 லாஸ்ட் வசனம்.
கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாய் இருக்கிறான்.
கொஞ்சத்தில் சின்ன சின்ன விஷயங்கள்ல ஒரு பிரதருக்கு, ஹலோ பிரதர் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல முட்டுருவோம், அது வந்து அவருக்கு வரும், அவரை வந்து ரொம்ப பாதிப்பை கொண்டு போயிடும், அந்த லெவலுக்கு சில டைம் ஆகும். ஆனா பிளாட்டரிங் இருக்கு இல்லைங்களா, அது செய்யக்கூடாது. ஓ உன்ன மாதிரி பிரதர் இல்லை, உன்ன மாதிரி சப்ஜெக்ட் எடுக்கிறவன் இல்லை, சூப்பராக இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொன்னா அது நம்பக்கூடாது. ஏதோ ஒரு கஷ்டத்திலும் மன கவலைகளிலும் போராட்டங்களிலும் இருக்கிற சகோதரர்களே, முகத்தை பார்த்தாலே தெரியும் என்ன பிரதர் ஆச்சு, ஏங்க இப்படி இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படி கேட்டா அதே போதும், நம்ம ஒண்ணும் செய்ய வேண்டாம். அவங்க எதையுமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, சில வார்த்தைகள் அந்த மாதிரி தான் சொல்றாரு. இதெல்லாம் நம்மளுக்கு என்ன ஆகுனா நம்மளையும் உற்சாகப்படுத்தும், மற்றவர்களையும் இந்த சோர்வுல இருந்து உற்சாகப்படுத்தும் என்று பார்க்கிறோம். அதனாலதான் நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதி பண்ணுவது நம்மளுடைய கையில மட்டும் இல்ல, தேவன் எப்படி வச்சிருக்காரு, சகோதரர்களையும் அவருடைய சத்தியத்தையும் உறுதுணையாக நம்மளுக்கு வச்சிருக்கிறாரு. சோ ஒருவருக்கொருவர் வந்து அவங்க எங்க வாழ்ந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி அந்த உதவிகள் செய்யும் பட்சத்துல நாம் அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதி செய்யலாம். அப்போஸ்தலர் பவுலுடைய வார்த்தையில கவனிக்கலாம், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், வெற்றி பெற்றேன் அப்படின்னு இருக்கா, வெற்றி பெற்றேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரா? ஜீசஸ் சொன்னாரு, நான் ஜெயம் கொண்டேன், உலகத்தை ஜெயம் கொண்டேன். ரிசல்ட் கொடுக்கிற பாயிண்ட் என்னன்னா, நாம் இந்த மூன்று எதிரிகளையும் முழு அளவில் வெற்றி பெற்றவர்களாக நீங்க வந்து நிற்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறது இல்ல, பதிலாக எந்த அளவுக்கு பிரயாசப்பட்டிருக்கிறோம், ஏன்னா வெற்றி பெற முடியறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு, ஏன்னா எதிரிகள் ரொம்ப பலம் வாய்ந்தவங்க நம்மளுடைய பலத்துக்கும் அவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது. ஆனால் எந்த அளவுக்கு பிரயாசப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் கணக்கில் வரும். அதை வச்சுதான் தேவன் என்ன பண்றாரு, நம்மை வெற்றி வீரர்களாக எண்ணிக்கொள்கிறார். ஆனா நான் பிரயாசமே எடுக்கிறதுல என்ன பண்ணும், ஏன்னா நம்மளால தான் முடியாத, அப்புறம் எதுக்கு போயிட்டு தேவையில்லாம போனோமா, சப்ஜெக்ட் கேட்டோமா வந்தோமா, எத்தனை நேரம் வேணாலும் நீங்க சத்தியம் சொல்லுங்க, நான் உட்காந்து கேட்கறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் மாட்டுக்கு என் புலவை பார்க்கறேன் நீங்க உங்க புலவை அப்படின்ட்டு போ, அது எப்படி அந்த மாதிரி இல்லை. பதிலாக போராட்டத்தில் எவ்வளோ பிரயாசப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு. சோ சகோதர சகோதரி, இன்னைக்கு இந்த ஜாக்கிரதையா இருங்கள் தமிழ் வார்த்தை, ஆனால் அதுக்கு சரியான பொருத்தமான வார்த்தை என்னங்க, விடா முயற்சி. பொறுமையோடு கேட்ட நம் அனைவரோடும் தேவனுடைய கிருபை எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென்.